نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله، اتقوا الله العظيم، ألا فقد فاز المتقون. قنيت الكرياء பெரியோர் ஹலே, சகோதரர்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை கூறியவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இஸ்லாமை மார்க்கமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு முழுமைப்படுத்தி தந்திருக்கிறான். சூரத்துல் மாயிதாவின் மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் இப்படி கூறுகிறான், அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லகுமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்திலே இருந்தபோது தங்கள் இறுதி ஹஜ்ஜிலே இந்த வசனத்தை அல்லாஹ் அவர்கள் மீது இறக்கினான். இன்றைய தினம் உங்களுக்கு நான் உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன், இன்றைய தினம் உங்களுக்கு நான் என் அருளை முழுமைப்படுத்தினேன், உங்களுக்கு இஸ்லாமை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாம், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திற்கு என்ன பொருள்? ஏதோ சில ஆடைகளை உடுத்துவது, தொப்பிகளை போடுவது, ஏதோ சில காரியங்களை சடங்காக செய்வது, இதுவா இஸ்லாம்? இல்லை அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் என்பது அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவது. இஸ்லாம் என்றால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவது. அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை செய்வோம், அல்லாஹ் எதை தடுத்து விட்டானோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். முஸ்லிம் என்றால் அவன்தான், இஸ்லாம் என்றால் அதுதான். அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் தெளிவுபடுத்தி விட்டான். இந்த வேதத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு அனைத்தையும் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த குர்ஆன் நாம் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இந்த குர்ஆன் வணக்க வழிபாடுகளை மட்டும் நமக்கு சொல்லித்தரவில்லை, இந்த குர்ஆன் ஆன்மீக முன்னேற்றத்தை மட்டும் நமக்கு சொல்லித்தரவில்லை, இந்த குர்ஆன் நமக்கு அரசியலை சொல்லித்தருகிறது, இந்த குர்ஆன் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை சொல்லித்தருகிறது, இந்த குர்ஆன் நம்முடைய மனதிற்கு நிம்மதியை சொல்லித்தருகிறது, இந்த குர்ஆன் குடும்ப வாழ்க்கையை நமக்கு சொல்லித்தருகிறது, இந்த குர்ஆன் சமூக வாழ்க்கையை நமக்கு சொல்லித்தருகிறது, இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் எப்படி நெருங்க வேண்டும், நெருங்குவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை விவரிக்கிறது. இப்படி பார்த்தால் குர்ஆனிலே சொல்லப்படாத எந்த விஷயமும் இல்லை. அதற்கு மேலாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே நாம் புரிய முடியாத எத்தனைய உண்மைகளை நமக்கு விவரித்து தந்திருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம் என்றால் அவன் இப்படித்தான் இருப்பான். எப்படி குர்ஆன் எப்படி சொல்லுகிறதோ, எப்படி ஹதீஸ்லே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்களோ, மற்றவர்களை அவன் காப்பி அடிக்க மாட்டான், யூதர்கள் கிறிஸ்தவர்களின் கலாச்சாரத்தை அவன் பின்பற்ற மாட்டான். முஸ்லிம் இஸ்லாமிற்கென்று தனி கலாச்சாரம் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, நாம் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்பதற்கும் நமக்கு வரையறை இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக நம் முஸ்லிம் சமுதாயம், இந்த முஸ்லிம் சமுதாயத்தை தீண்டியிருக்கிற பிடித்திருக்கிற பல நோய்களிலே ஒரு மாபெரும் நோயை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமாக. அது என்ன தெரியுமா? ஒரு காலத்திலே பெரியவர்கள் பயந்து பயந்து செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த காலத்திலே சிறுவர்கள் கூட தாங்கள் நடந்து செல்கிற தெருக்களிலே, தங்கள் வீடுகளிலே, தங்கள் முஹல்லாக்களிலே, தெருக்களின் ஓரங்களிலே, ரோடுகள் சந்திக்கும் இடங்களிலே செய்வதை நாம் பார்க்கிறோம். என்ன தெரியுமா? அதுதான் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம். எத்தகைய ஒரு கெட்ட பழக்கம், எத்தகைய ஒரு தீய பழக்கம். ஆனால் சர்வ சாதாரணமாக இன்றைய முஸ்லிம் சமூகத்தால் இந்த தீய பழக்கம் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய கெடுதியை அறியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள். அந்நியர்களை பார்க்கிறார்கள், அவர்கள் குடிக்கிறார்கள், இவர்களும் குடிக்கிறார்கள். தங்களுடைய பெற்றோர் குடித்தார், தங்களுடைய தந்தையின் சகோதரர்கள் தங்களை விட மூத்தவர்கள் குடிக்கிறார்கள், அவர்களை பார்த்து இவர்களும் இந்த புகை பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அவர்களை பார்த்து நாமும் இப்படித்தான் வளர வேண்டும், நாமும் இப்படித்தான் குடிக்க வேண்டும் என்ற ஒரு மன சிந்தனைக்கு, மன நிலைமைக்கு இவர்கள் ஆளாகி விடுகிறார்கள். சில வாலிபர்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? சிகரெட் குடிப்பதால் வயதிலே நமக்கு ஒரு பக்குவம் வந்துவிட்டது, ஒரு அறிவிலே தெளிவு வந்துவிட்டது, நாமும் ஒரு காரியத்தை சாதிக்கும் அளவுக்கு திறமைக்கு வந்துவிட்டோம் என்பதாக சிலரிடத்திலே ஒரு மனப்பக்குவம், ஒரு மன எண்ணம் இருப்பதை பார்க்கிறோம். பெரியவர்கள், வேலையிலே இருப்பவர்கள் வேலை பளுவிலே சிகரெட் குடிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ், அவர்களுக்கு ஒரு ஓய்வு அல்லது ஒரு விதமான ஒரு மன அமைதி கிடப்பதை போன்று அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அவர்கள் அதை பார்க்கிறார்கள், ஓஹோ இப்படித்தான் நாமும் குடிக்க வேண்டும் என்பதாக இந்த சிகரெட் பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே சினிமாக்கள், சீரியர்கள், மேலும் குறிப்பாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன் உதாரணமாக தங்களின் முன்னோடியாக தலைவராக எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த முஸ்லிம் சமூகம் கேவலம், கேவலத்திலும் கேவலம் அந்நியர்களை, விபச்சாரம் செய்பவர்களை, இந்த சமுதாயத்தின் ஒழுக்கங்களை சீரழிக்கக்கூடிய இந்த சினிமா நடிகர்களையும், இவர்களுடைய இந்த அரசியல் தலைவர்களையும் தங்களுக்கு முன்னோடிகளாக எடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் குடிக்கிறார்கள், எனவே நாமும் குடிக்கிறோம். அவர்கள் இதை குடித்து மக்களுக்கு தங்களை பெரிதுபடுத்துகிறார்கள், எனவே அவர்களை பின்பற்றி நாமும் இந்த சிகரெட் குடிக்கிறோம். இந்த புகையிலை பழக்கம், இந்த புகை பழக்கத்திற்கு நாங்களும் ஆளாகிறோம். எங்கள் தலைவர் குடிக்கிறார், இப்படித்தான் எங்களுக்கு காட்டுகிறார்கள் என்றெல்லாம் நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய சமுதாய மக்கள் கெடுவதை பார்க்கிறோம். மேலும் ஒரு பக்கம் எத்தனை மக்களுக்கு, குறிப்பாக மற்றவர்களை பற்றி நான் பேசவில்லை, அல்லாஹ்வுடைய பள்ளியிலே மஸ்ஜிதிலே தொழக்கூடிய, தொழுகை என்பது இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு கடமை, அந்த கடமையை ஐங்காலமும் அழகிய முறையிலே தொழக்கூடிய எத்தனை தொழுகையாளிகளுக்கு இந்த சிகரெட் புகையிலை, இந்த புகையிலையை பயன்படுத்துவதோ இந்த புகையை குடிப்பதோ ஹராம் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். பார்த்திருக்கலாம் நம்முடைய பள்ளிகளிலே, அதான் சொல்வார்கள், ஓரத்தில் நின்று சிகரெட் குடித்துக் கொண்டிருப்பார்கள், பீடி குடித்துக் கொண்டிருப்பார்கள், அதான் சொல்லுவதற்குள் அவசரம் அவசரமாக இழுத்துவிட்டு பள்ளிக்குள்ளே வருவார்கள். இவர்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? எந்த வாயிலிருந்து துருநாற்றம் வீசுகிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனுமதிக்கப்பட்ட உணவு பூண்டும் வெங்காயமும், அதை சாப்பிட்டால் கூட நீங்கள் பள்ளிக்கு வந்து விடாதீர்கள், உடனடியாக நீங்கள் ஃபர்தான ஜமாத் தொழுகைகளை வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள், வந்து முஸ்லிம்களுக்கு இடையூறு தராதீர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நீங்கள் அசுத்தப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். எது அனுமதிக்கப்பட்ட பூண்டு வெங்காயத்தை சாப்பிட்ட பிறகு கூட நீங்கள் பள்ளிக்கு வராதீர்கள், தொழுகையின் நேரமாகிவிட்டாலும் சரி அந்த துருநாற்றம் உங்கள் வாயிலிருந்து போகும் வரை நீங்கள் பள்ளிக்குள் நுழையாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை உத்தரவு பிறப்பித்தார்கள். மஸ்ஜிதிலே வந்து தொழுவது எவ்வளவு கட்டாய கடமை, அந்த கடமையை கூட அனுமதிக்கப்பட்ட இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டிருந்தால் மற்ற மூமின்களுக்கு இடையூறு தரும் வகையிலே நீங்கள் பள்ளிக்குள் நுழையாதீர்கள் என்று சொன்னார்கள். பார்க்கிறோம், ருக்கு செய்ய முடிகிறதா அவர்களோடு, சுஜூது செய்ய முடிகிறதா? மனத்திலிருந்து வருகின்ற அசுத்த நாற்றத்தை விட கேவலமான நாற்றம் அல்லவா அவர்களுடைய வாயிலிருந்து வீசுகிறது. அதற்கும் அந்த வாய் அசுத்த நாற்றத்தோடு அவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று தொழுகிறார்களே, யாரை அவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள்? அல்லாஹ்வை கேவலப்படுத்துகிறார்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கேவலப்படுத்துகிறார்கள், அவர்களோடு தொழுகின்ற மூமின்களுக்கு அவர்கள் நோவினை தருகிறார்கள். எவ்வளவு அசுத்தமான வாசனை, எவ்வளவு அருவருப்பான வாசனை, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வேர்வையின் வாசனை, ஒரு மனிதன் உழைத்தால் வேர்வை வரும், வெயிலிலே வந்தால் வேர்வை வரும், அந்த நாற்றத்தோடு கூட நீங்கள் பள்ளிக்கு வராதீர்கள், குளித்து குளித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். பார்க்கிறோம், ஹராமான ஒரு பொருளை உண்டுவிட்டு, ஹராமான ஒன்றை குடித்துவிட்டு பள்ளிக்குள் வருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் சமுதாயத்திலே பலருக்கு இது அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட, மார்க்கத்தால் ஹராமாக்கப்பட்ட ஒரு காரியம் என்று தெரியவில்லை. இந்த சிகரெட், இந்த புகையிலை பழக்கங்கள், அது சிகரெட்டாக இருக்கட்டும், பீடியாக இருக்கட்டும், ஹுக்காவாக இருக்கட்டும், இது சார்ந்த எந்த வகையாக இருக்கட்டும், இவை அனைத்தும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே தெளிவாக தடை செய்யப்பட்ட ஒரு காரியமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான், எதை நமக்கு அவன் சொல்லாமல் விட்டுவிட்டான் சிந்தித்து பாருங்கள். சூரத்துல் ஆராஃபுடைய 157வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு அனுப்பப்பட்டார்கள்? இந்த மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துவதற்கு. மார்க்கத்திலே ஒன்று என்ன? எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக் கூடாது, அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய பணி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தய்யிபாத், நல்லவற்றை அவர் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கி கொடுப்பார். அத்தய்யிபாத், அத்தய்யிபாத் என்பது தய்யிபத்துன் என்பதின் பன்மை. தய்யிப் என்றால் சுத்தமானது, நல்லது, அறிவுக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு, உடல் வளர்ச்சிக்கு பலன் தரக்கூடிய, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்திராத நல்ல பொருட்களுக்கு தய்யிபாத் என்று சொல்லப்படும். நபி என்ன செய்வார்? உங்களுக்கு நல்ல பொருட்களை அனுமதிப்பார், நீங்கள் அதை புசிக்கலாம், சாப்பிடலாம், உடுத்தலாம், குடிக்கலாம். வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயித், கெட்ட பொருட்களை, தீய வஸ்துக்களை உங்களுக்கு தீங்கு தருகிற, உங்கள் அறிவுக்கோ, உங்கள் ஆரோக்கியத்திற்கோ, உங்களின் உடல் வளர்ச்சிக்கோ, உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ, கொஞ்சம் கொஞ்சமாகவோ, எந்த வகையில் இருந்தாலும் சரி, அது ஹபீஸ் என்ற கெட்ட, தீய, அசுத்தம் என்ற வார்த்தைக்குள் அடங்கிவிடும். அல்லாஹ் கூறுகிறான், நபி உங்களுக்கு ஹபீஸுகளை, கெட்டவற்றை, தீயவற்றை, கெடுதல் தருபவற்றை ஹராம் தடுத்து விடுவார். அல்லாஹ் கூறுகிறான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயத்து 172வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, யாரை பார்த்து அழைக்கிறான்? யார் அல்லாஹுவை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான். யார் அல்லாஹுவை நம்பவில்லையோ, ரசூலை, மறுமையை நம்பவில்லையோ, சொர்க்கத்தை நம்பவில்லையோ, நரகத்தை நம்பவில்லையோ, அல்லாஹுவின் கட்டளைகளின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையோ, அவர்களை பற்றி இங்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய மொத்த தங்குமிடம் நரகமாக இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை அங்கே விசாரித்துக் கொள்வான். அல்லாஹ் கூறுகிற, நம்பிக்கையாளர்களே, குலு, நீங்கள் சாப்பிடுங்கள். எதை? மின் தய்யிபாதி மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாம் கொடுத்தவற்றில், உங்களுக்கு நாம் வழங்கியவற்றில் நல்ல பொருட்களை, தய்யிபாத், சுத்தமானவற்றை, பலன் தருகிறவற்றை, எது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு, அறிவுக்கு, ஆன்மாவுக்கு நன்மை தருமோ அதை நீங்கள் புசியுங்கள். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கு இருக்கின்ற யாராவது அல்லது உலகத்தில் இருக்கிற யார், எந்த ஒரு அறிவாளியாவது சொல்ல முடியுமா, சிகரெட் நன்மை தரக்கூடிய ஒன்று என்று, சிகரெட் சுத்தமான ஒன்று என்று யாராவது சொல்ல முடியுமா, சிகரெட் பலன் தரக்கூடிய ஒன்று என்று யாராவது சொல்ல முடியுமா? உலகத்தில் உள்ள எந்த ஒரு மருத்துவராவது சிகரெட் குடிப்பது உடல் நலத்திற்கு நல்லது, அது அறிவுக்கு நல்லது, அது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று எந்த அறிவுள்ள மருத்துவராவது சொல்லி இருக்கிறாரா? உலகத்தில் உள்ள அத்தனை மருத்துவர்களும், அத்தனை அறிவாளிகளும், அத்தனை நல்ல சிந்தனவாதிகளும் ஒருமித்து ஒரு விஷயத்திலே, அது தடை செய்யப்பட வேண்டியது, அது அருவறுப்பானது, அது மனிதனுடைய உடலுக்கு தீங்கு தரக்கூடியது. தீங்கு என்பது ஒரு வகையில் அல்ல, எத்தனை வகையான தீங்குகளை சிகரெட்டின் மூலமாக மருத்துவர்கள் எண்ணியிருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை வகையான கேன்சர்கள் உருவாகின்றன, வாயிலே கேன்சர் உருவாகிறது, உதட்டிலே கேன்சர் உருவாகிறது, பற்களிலே கேன்சர் உருவாகிறது, நாவிலே கேன்சர் உருவாகிறது, பிரெயின் மூளையிலே கேன்சர் உருவாகிறது, தொண்டை குழியிலே உருவாகிறது, நெஞ்சிலே உருவாகிறது, குடற்பைகளிலே உருவாகிறது, நுரையீரல்களிலே உருவாகிறது, ஒட்டுமொத்த கேன்சரின் அனைத்து வகைகளையும் தனக்குள் அடக்கி இருக்கிறது இந்த சிகரெட், இந்த புகையிலை வர்க்கங்கள். அனைத்து மருத்துவர்களும் தெளிவாக சொல்கிறார்கள், இது மிகப்பெரிய கெடுதி தரக்கூடிய ஒன்று என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு அழகான குர்ஆன் வசனம் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், கெழுதி தருபவற்றை மூமின்களே உங்களுக்கு தடை செய்து கொள்ளுங்கள், ஹராமாக்கிக் கொள்ளுங்கள் என்று, நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று. இந்த வசனத்தை கேட்டதற்கு பிறகும் ஒரு முஸ்லிம் அவன் சிகரெட் குடிக்கிறான் என்றால், அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமானிய பலவீனத்தை அல்லாவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதிலே அவனுக்குள்ள நோயை தான் அது குறிக்கிறது. அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், 4வது அத்தியாயத்தின் 29வது வசனத்திலே, உங்களை நீங்கள் கொன்று கொள்ளாதீர்கள், உங்களை நீங்கள் கொன்று கொள்ளாதீர்கள். உலகத்தில் உள்ள அத்தனை மருத்துவர்களும் சொல்கிறார்கள், சிகரெட், அதில் உள்ள அத்தனை கெமிக்கல்களும் மனிதனுடைய உயிரை கொல்லக்கூடிய ஸ்லோ பாய்சன், அது விஷம் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை லட்சம் மக்கள் இந்த புகையிலையால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் மக்கள் இந்த புகையிலையால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவிலே மட்டும் ஏறத்தாழ 12 லட்சம் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே கருப்பு இன மக்கள் 45,000 பேர் ஒவ்வொரு நாளும் இறக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்திலே பார்த்தால் 10 மில்லியன் 1 கோடி பேர் ஒவ்வொரு ஆண்டும் புகையிலை பழக்கத்தால் சிகரெட் குடிப்பதால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன 2025 ஆண்டு வருவதற்குள் இந்த புகையிலையின் கெடுதி எந்த அளவு மக்களை ஆட்கொண்டு விடும் என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு 1 கோடி மக்கள் இறந்து விடுவார்கள். எத்தனை பேர்? 1 கோடி மக்கள் இறந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொன்று கொள்ளாதீர்கள். மேலும் அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் பக்ராவுடைய 195வது வசனத்திலே, வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்களை நீங்கள் அழிவிலே நாசத்திலே போட்டுக் கொள்ளாதீர்கள். அறிவுள்ள யாராவது சொல்ல முடியுமா சிகரெட் குடிப்பது நல்லது என்று? அழிவு அல்ல, அதிலே நாசம் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? இன்றைய அரசாங்கங்கள் மக்களின் சுகத்தையும் மக்களின் அறிவையும் விலை பேசி மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு விளையாண்டு அவர்கள் தங்களுடைய லாபத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய லாபத்தை பார்க்கிறார்கள். மது விற்பதாக இருக்கட்டும், மது கடைகளிலே எழுதி வைத்துக் கொள்வார்கள், குடி குடிப்பது தனி மனிதனுக்கு கெடுதி, குடும்பத்துக்கு கெடுதி, நாட்டுக்கு கெடுதி என்பதாக எழுதி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அதை தடை செய்ய மாட்டார்கள். காரணம் என்ன? அற்ப லாபத்தின் மீதுள்ள இவர்களுக்குள்ள ஆசை. இந்த மதுவை தடுத்து விட்டால் இதிலிருந்து வரக்கூடிய வரியை இழந்து விடுவோமே, இதனால் அரசாங்கம் போண்டியாகிவிடுமே என்று இந்த காஃபிர்களுக்குள்ள நம்பிக்கை. ஒரு முஸ்லிம் அப்படியா? மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. அல்லாஹ் சொல்கிறான் உங்களை நீங்கள் கொன்று கொள்ளாதீர்கள். குடிப்பது, புகையிலை பழக்கங்கள், புகை பிடிப்பது, இது மனிதனுடைய உடலை கொல்லக்கூடிய ஒரு விஷம் என்பதாக அல்லாஹ் தடுத்து விட்டான். உங்களை நீங்கள் கொல்லாதீர்கள். உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், ஒருவன் தற்கொலை செய்து கொண்டான், உதாரணத்திற்கு விஷத்தை குடித்து விட்டான், அல்லது ஒரு உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து விடுகிறான், நாளை மறுமையிலே நரகத்திலே இவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? எப்படி இவன் தன்னை தற்கொலை செய்து கொண்டானோ அது போன்றுதான் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே இவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். விஷத்தை குடித்து இறந்திருந்தால் அந்த அது போன்று கடுமையான விஷம் அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த விஷத்தை அவன் குடித்து அதனுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பான். உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்திருந்தால், அல்லது தூக்குமாட்டி தொங்கியிருந்தால், அல்லது கத்தியால் குத்தியிருந்தால், எப்படி இவன் செத்தானோ அது போன்றே நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே இவனுக்கு வேதனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த மருத்துவர்கள் கேன்சரின் காரணமாக சாவக்கூடிய மக்களில் 50% நிச்சயமாக 50% மக்கள் புகையிலையினால் ஏற்பட்ட கேன்சரால் செத்தார்கள் என்று திட்டவட்டமாக சொல்கிறார்கள். இதில் இன்னும் மிகப்பெரிய கேவலம் என்ன தெரியுமா? புகையிலை பிடிக்கும் இவர்கள் கேன்சர் நோய்க்கு ஆளாகி சாவது மட்டுமல்ல, இவர்களுக்கு முன்னால் இருக்கிற, இவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற, இவர்களோடு பழகுகிற, இவர்களோடு பேசுகிற அப்பாவி, இவருடைய மனைவி, இவருடைய பச்சிளம் குழந்தைகள், இவருடைய நண்பர்கள், இவர்களுடைய சகோதரர்கள், இவர் எந்த சபையிலே சிகரெட் குடிக்கிறாரோ அந்த மக்கள் எல்லாம் இந்த கேன்சர் நோய்க்கு ஆளாகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அமெரிக்க முட்டாள்களுக்கும் ஐரோப்பிய முட்டாள்களுக்கும் சுட்டதற்கு பின்னால் தான் புத்தி வரும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கோட்டு சூட்டு போட்டுவிட்டால் அவர்களெல்லாம் பெரும் அறிவாளிகள் என்பதாக. முட்டாள்களின் வர்க்கம் சகோதரர்களே, ஆடம்பரத்தை தேடும் நாய்கள் அவர்கள். அவர்கள் மிக கேவலமான சமுதாயம். அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறான். படைப்பிலேயே கெட்டவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யூதர்களை சொல்கிறான், கிறிஸ்தவர்களை சொல்கிறான். அல்லாஹ் அவர்களை சபித்திருக்கிறான், நபிமார்கள் அவர்களை சபித்திருக்கிறார்கள். நபி தாவூதின் வாயிலாக, நபி ஈசாவின் வாயிலாக பன்றிகளாக குரங்குகளாக மாற்றப்பட்ட சமுதாயம் அந்த மக்கள். இன்று முஸ்லிம் சமுதாயம் அவர்களை பார்த்து காப்பீடு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அவர்களை பின்பற்றாதீர்கள் என்பதாக சொல்கிறான். இந்த முஸ்லிம் சமுதாயம் அவர்களைத்தான் பின்பற்றுவேன் என்று நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் காட்டக்கூடிய அந்த கலாச்சாரம், அந்த சினிமாக்கள், அந்த சீரியல்களே அவர்களுடைய ஹீரோக்களை அலங்கரிக்கப்படுகிறது. அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவர்கள் எப்படி நடக்கிறார்கள், எப்படி உடுத்துகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், அவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அவையெல்லாம் இவர்களுக்கு குர்ஆனிலே சொல்லப்பட்டதை போன்று, வேதத்திலே சொல்லப்பட்டதை போன்று நம்பி பின்பற்றுகிற ஒரு சமுதாயத்தை நம்மிலே அவர்கள் உருவாக்கி வெற்றி கண்டு விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த முட்டாள்களுக்கு சுட்டதற்கு பின்னால் புத்தி வந்திருக்கிறது. இன்று அவர்கள் சட்டம் கொண்டு வருகிறார்கள். என்ன? ரெஸ்டாரண்டிலே சிகரெட் குடிக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கு முன்னால் சிகரெட் குடிக்கக்கூடாது, பொது இடங்களிலே சிகரெட் குடிக்கக்கூடாது, விமானத்திலே சிகரெட் குடிக்கக்கூடாது, நடைபாதைகளிலே சிகரெட் குடிக்கக்கூடாது என்று. எவ்வளவு பெரிய முட்டாள்கள்! அந்த முட்டாள்களை பின்பற்றி இன்று அரபு முட்டாள்களும் அடுத்து சட்டம் கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு பெரிய கேவலம்! ஏன் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு புத்தகம் இல்லையா, ஒரு வேதம் இல்லையா, அந்த வேதத்தை போதிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இல்லையா, ஒழுக்க சீலர்கள் இல்லையா, அவர்களுடைய அறிவுரை இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கின்றான், வலா துல்கூபி ஐதீக்கும் இல தகுலுக்கா, உங்களை நீங்கள் அழிவிலே போடாதீர்கள் என்று. எவன் ஒருவன் சிகரெட் குடிப்பானோ அதன் மூலமாக அவனுக்கு கேன்சர் வந்து இறப்பானோ, இது போன்ற வேதனையை அவன் நரக நெருப்பிலே அனுபவிப்பான். அவன் தற்கொலை செய்து கொண்டவனுக்கு சமமாக கருதப்படுவான் மார்க்கத்தில். தற்கொலை, உடனடியாக தன்னை தற்கொலை செய்து கொள்கிறான் அல்லவா, அவனுக்கு நிகராக அவன் கருதப்படுவான். காரணம் என்ன? மருத்துவம் சொல்லுகிறது, திப்பு சொல்லுகிறது, அல்லாஹ் அங்கீகரித்தவற்றிலே ஒன்று மருத்துவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு நோயையும் இறக்கவில்லை அதற்குள்ள மருந்து இல்லாமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நோயை உருவாக்குகிறானோ அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கின்றன. இன்று மனிதர்களாக தேடிக்கொண்ட நோய்கள் பல, எய்ட்ஸை போன்று, இந்த கேன்சரை போன்று, இன்னும் பலவிதமான நோய்கள். இது எதனால் ஏற்பட்டது? பாவத்தால் ஏற்பட்டது, அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறியதால் ஏற்பட்டது. ஆகவே எவன் ஒருவன் இந்த புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி இதனால் ஏற்பட்ட கேன்சரின் மூலமாகவோ அல்லது வேறு விதமான நோய்களின் மூலமாகவோ, ஹார்ட் அட்டாக் ஏன் வருகிறது, உடலிலே இரத்த கொழுப்புகள் ஏன் அதிகமாகின்றன, இரத்த அடைப்புகள் ஏன் அதிகமாகின்றன, சுவாச காற்று மனிதன் சுவாசிப்பதற்கு ஏன் சிரமப்படுகிறான், எத்தனை விதமான நோய்களை எண்ணிக்கொண்டே செல்கிறார்கள். 5000 மேற்பட்ட விஷமம் நிறைந்த கெமிக்கல்கள் இருக்கின்றன என்று இந்த சிகரெட்டை பற்றி எழுதுகிறார்கள் மருத்துவர்கள். எவ்வளவு பயங்கரமான ஒன்று! இதை யார் குடித்து இதன் மூலமாக சாவானோ, அவன் யாராக இருந்தாலும் சரி, தொழுகையாளியாக இருந்தாலும் சரி, அவனும் தற்கொலை செய்து கொண்டவனை போன்று, சுலோ பாய்ஷனை கொண்டு தற்கொலை செய்து கொண்டவனை போன்று. தற்கொலை செய்து கொண்டவனுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன? எதன் மூலமாக அவன் இறக்கிறானோ, அந்த அவனுடைய உயிர் பிரிகிறதோ, அதை கொண்டே நாளை மறுமையிலே அவனுக்கு வேதனை செய்யப்படும். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் கூறுகிறான், 17-27 அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவன் ஷைத்தானுடைய சகோதரன். யாருடைய சகோதரன்? ஷைத்தானுடைய சகோதரன். அவன் உங்களுக்கு சகோதரனாக உங்கள் தாய் வயிற்றிலிருந்து உடன் பிறந்திருக்கலாம், ஆனால் அவன் மார்க்கத்தால் உங்களுக்கு சகோதரன் அல்ல, அவன் ஷைத்தானுக்கு சகோதரன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா துபதிர தபதீரா இன்னல் முபதிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். ஷைத்தான் யார்? வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. ஷைத்தான் தன் இறைவனை நிராகரித்த மிகப்பெரிய பாவியாக இருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் என்றால் என்ன தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே? மார்க்கத்திலே நன்மையில் செலவு செய்வதில் விரயம் என்பது கிடையாது. வாரி வழங்குகிற தர்மங்கள் அல்லாஹ் சொல்கிறான், இரவிலே தர்மம் செய், பகலிலே தர்மம் செய், தனிமையிலே தர்மம் செய், கூட்டத்திலே தர்மம் செய், அல்லாஹுடைய பாதையிலே அள்ளி அள்ளி கொடு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், ஒரு தீனார் அல்லாவின் பாதையிலே போருக்கு செலவழிக்கப்படுகிறது, ஒரு தீனார் எத்தீமுக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு தீனார் மிஸ்கீனுக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு தீனார் அந்த மனிதன் தன் குடும்பத்துக்கு கொடுக்கிறான், சொல்லுங்கள் நீங்கள் இந்த 4 தீனார்களிலே சிறந்த தீனார் எது என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனாரன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், உன்னுடைய குடும்பத்திற்காக, அவர்களின் பசிக்காக, அவர்களின் உடைக்காக, அவர்களின் வீட்டு குடும்ப தேவைக்காக நீ செலவழித்த தீனார் அல்லாஹ்வின் பாதையிலே இந்த 4 தீனாரிலே சிறந்த தீனார் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் சொல்ல முடியுமா, நீங்கள் குடிக்கிற இந்த சிகரெட்டுகள், இந்த புகையிலை, இந்த மது, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நன்மைக்காக வேண்டி செலவழிக்கிறீர்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? நன்மை என்பது எது? அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய செயல், அல்லாஹ்வுடைய ரசூலின் விருப்பத்திற்குரிய செயல், நாளை மறுமையிலே உங்களுக்கு சொர்க்கத்தை தேடித் தருகிற செயல்கள் நன்மையாகும். அந்த நன்மையிலே நீங்கள் செலவு செய்வதிலே வீண் விரயம் இல்லை. வீண் விரயம் என்றால் என்ன என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு தட்டு சாப்பிட வேண்டிய இடத்திலே இன்னொரு தட்டை சேர்த்து சாப்பிட்டால் விரயம் என்று எண்ணி வைத்திருக்கிறார்கள். ஓரளவு சாப்பிட வேண்டிய உணவை அதிகமாக சாப்பிடுவதை விரயம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இது விரயத்தின் ஒரு குறைந்த பகுதி. விரயம் அனைத்துமே தடுக்கப்பட்ட ஒன்று. வீண் விரயம் அனைத்துமே தடுக்கப்பட்ட ஒன்று. ஒன்று இருக்கிறது, தேவையின் இடத்தில் தேவையை விட அதிகமாக செலவு செய்வது. தேவையின் இடத்திலே தேவையை விட அதிகமாக செலவு செய்வது. இரண்டாவது, அவசியமே இல்லாத இடத்திலே செலவு செய்வது. மூன்றாவது இருக்கிறது, இந்த முந்தி கூறப்பட்ட இந்த இரண்டும் அல்லாஹ் அனுமதித்த காரியங்களில், அல்லாஹ் அனுமதித்த காரியங்கள். தேவையை விட அதிகமாக செலவு செய்வது, தேவையே இல்லாத இடத்திலே செலவு செய்வது. மூன்றாவது, ஹராமிலே செலவு செய்வது. முந்திய இரண்டில் வீண்வரையும் செய்வதை விட ஹராமிலே செலவு செய்வது மிக பயங்கரமான குற்றமாக அல்லாஹ்விடத்திலே கருதப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயிலே, வலா துபதிர தப்தீரா, தப்தீர் வீண் விரயம் செய்யாதே என்று. அது எதை சொல்லுகிறான்? ஹராமிலே செலவு செய்வதை சொல்லுகிறான், ஹலாலிலே செலவு செய்வதை அல்ல. நம்மில் இருக்கின்ற எந்த ஒரு அறிவாளியாவது சொல்ல முடியுமா சிகரெட்டு குடிப்பது ஹலாலான ஒன்று என்பதாக? அப்படி சிகரெட்டு குடிப்பது ஹலாலான ஒன்று என்றால் அவர்கள் சொல்லி பார்க்கட்டுமே, நான் சிகரெட்டு குடிப்பதற்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லி சிகரெட் குடிக்கிறேன் என்று. உலகத்திலே ஏதாவது ஒரு குடிபானம் இருக்கிறதா பிஸ்மில்லா சொல்ல முடியாத குடிபானம்? முஸ்லிமுடைய ஒழுக்கம் என்ன? ஒரு முஸ்லிம் ஒன்றை அருந்தும் போது அல்லது ஒன்றை சாப்பிடும் போது அவன் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், சரியா இல்லையா? பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால், அப்படி குடித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஷைத்தான் சாப்பிடுகிறான், இபிலீஸ் சாப்பிடுகிறான் அவனோடு. இபிலீஸுடைய உணவு எங்கே இருக்கிறது? இபிலீஸுடைய குடிவானம் எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகிறானோ அவனோடு அவன் சாப்பிட்டுக் கொள்கிறான், யார் பிஸ்மில்லா சொல்லாமல் குடிக்கிறானோ அவனோடு அவன் குடித்துக் கொள்கிறான், யார் பிஸ்மில்லா சொல்லாமல் தன் மனைவியோடு சேருகிறானோ அவனோடு ஷைத்தான் சேர்ந்து கொள்கிறான் என்று. யார் பிஸ்மில்லா சொல்லாமல் வீட்டுக்குள் வருகிறானோ அவனோடு ஷைத்தான் வந்து விடுகிறான். நீங்கள் ஒரு கடையிலே சென்று சிகரெட் வாங்கும் போது பிஸ்மில்லா சொல்லி வாங்க முடியுமா? அல்லாஹ் இதில் எனக்கு பரக்கத்து செய்யட்டும் என்று சொல்ல முடியுமா? ஒரு முஸ்லிம் ஒன்றை வாங்கும் போது, ஒன்றை விற்கும் போது, அல்லாஹ் எனக்கு இதில் பரக்கத்து கொடு என்று சொல்ல வேண்டும், அதை நீங்கள் சொல்ல முடியுமா? அல்லது ஒரு பொருளை குடித்ததற்கு பிறகு, சாப்பிட்டதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும், சிகரெட்டு குடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வீர்களா? சாப்பிடுவதிலே குடிப்பதிலே வெட்கம் இல்லை, சாப்பிடுவதில் குடிப்பதில் ஏதாவது வெட்கம் இருக்கிறதா? நீங்கள் சாப்பிடுவதை யாராவது பார்த்து விடுவார்கள் என்று நீங்கள் பயப்படுவது உண்டா? நீங்கள் தண்ணீர் குடித்தால் யாராவது பார்த்து விடுவார்களே என்று பயப்படுவது உண்டா? ஆனால் நீங்கள் சிகரெட்டு குடிப்பதை யாராவது பார்ப்பதை விரும்புவீர்களா? சிகரெட்டு குடிப்பதை யாராவது பார்ப்பதை விரும்புவீர்களா? இருக்கலாம். ஒரு கேடுகட்டவனுக்கு வெட்கம், ஞானம், சூடு, சொரணை, மான மரியாதை எதுவும் இல்லாமல் சமுதாயத்திலே செத்த பிணமாக இருக்கலாம். அவனை பற்றி நமக்கு கவலை இல்லை, அவனை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு கண்ணியமான உடையிலே, கண்ணியமான தோற்றத்திலே, ஒரு ஒழுக்கமானவர் என்று சமுதாயத்தால் அறியப்பட்டிருக்கும் பொழுது உங்களை ஒருவர், நீங்கள் சிகரெட்டு குடிக்கும் நிலையிலே பார்ப்பதை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா? அதை நீங்கள் விரும்புவீர்களா? மக்களின் கண்ணுக்கு முன்னால் நீங்கள் அதை குடிப்பீர்களா? ஒரு ஆலிம் உங்களை பார்ப்பதை, உங்களுடைய ஆசிரியர் பார்ப்பதை, அல்லது உங்களுடைய தந்தை பார்ப்பதை, உங்களுடைய தாய் பார்ப்பதை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா? நிச்சயம் எந்த ஒரு அறிவாளையும் பொறுத்துக் கொள்ள மாட்டான். அப்படி என்றால் என்ன தெரிகிறது? அது ஹராம், அது தடுக்கப்பட்ட ஒன்று, அது கேவலமான ஒன்று. அப்ப அதற்காக செலவு செய்கிற செலவு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே ஒரு மனிதனுடைய கால் ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நகர முடியாது. அதிலே மூன்றாவது கேள்வி என்ன? எங்கே சம்பாதித்தாய், எங்கே செலவு செய்தாய்? 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், ஒவ்வொரு நாளுக்கும் இவன் குடிக்கின்ற இந்த சிகரெட்டின் மொத்த செலவை அவனுடைய வாழ்நாளிலே கணித்து பாருங்கள், எத்தனை லட்சத்தை, எத்தனை ஆயிரங்களை இழந்திருப்பான். எத்தனை ஆயிரங்களை லட்சங்களை அழித்திருப்பான். இதை கொண்டு ஒரு எத்தீமை படிக்க வைத்திருக்கலாம், ஒரு எத்தீமுக்கு ஆடை கொடுத்திருக்கலாம், ஒரு எத்தீமுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம், ஒரு எத்தீமுக்கு வியாபாரத்தை அமைத்துக் கொடுத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையிலே சொர்க்கத்தை வாங்குவதற்காக செலவழிக்கப்பட வேண்டிய இந்த திருஹங்களும் தீனார்களும் இந்த ரூபாய்களும் இந்த லட்சக்கணக்கான பணங்கள் எப்படி வீண்விரயம் அடைகின்றன? கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் அஹ்சாபுடைய 58வது வசனத்திலே, யார் மூமின்களுக்கு தொந்தரவு தருகிறார்களோ, யார் மூமினான பெண்களுக்கு தொந்தரவு தருகிறார்களோ, அவர்களுக்கு தகுந்த காரணம் இல்லாமல் ஒருவர் செய்யாத ஒரு குற்றத்தை கொண்டு யார் மூமினான ஆண்களுக்கு பெண்களுக்கும் தொந்தரவு தருகிறார்களோ அவர்கள் பயங்கரமான குற்றத்தை செய்து விட்டார்கள். சிந்தித்து பாருங்கள், இந்த புகையிலை பழக்கத்தின் காரணமாக எத்தனை மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கர்ப்பிணிக்கு முன்னால் புகை சிகரெட் குடிப்பதின் காரணமாக அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கேடு ஏற்படுகிறது. சிறுவர்கள் குழந்தைகளுக்கு முன்னால் சிகரெட் குடிப்பதின் காரணமாக அவர்களுடைய சுவாசம் பாதிக்கிறது, அவர்களுக்கு சளி பிடிக்கிறது, அவர்களுக்கு இருமல் வருகிறது, இன்னும் எத்தனையோ நோய்களுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். சிகரெட் குடிப்பதின் காரணமாக ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையிலே குறைந்து கொண்டே வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறார், மூமின்களுக்கு யார் தொந்தரவு தருகிறார்களோ அவர்கள் பயங்கரமான பாவங்களை செய்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்களே, மூமின் என்று சொல்பவர்களே அந்த வேதனை, அந்த முஸ்லிம்களுக்கு அந்த தொந்தரவை செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு பயங்கரமான குற்றவாளிகள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், சிலர் என்ன சொல்கிறார்கள், இருக்கட்டும் பார்க்கலாம், இது ஒரு ரிலாக்ஸ், எங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது, எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது, எங்களுக்கு வேலையிலிருந்து ஒரு ஓய்வு கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை குடிக்கலாமா? அப்படி இருந்தாலும் பிற்காலத்தில் தானே நோய் ஏற்படுகிறது, அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் அஹ்மது பதிவு செய்கிறார்கள், நஹா அன் குல்லி முஸ்கிரீன் வ முஃபத்திரீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், போதை தரக்கூடிய அனைத்தையும் விட்டு, வ முஃபத்திர், உடலுக்கு சோர்வு தரக்கூடிய அனைத்தையும் விட்டு என்று பார்க்கிறோம். இந்த போதை பழக்கம் முன்பு சாராயத்திலே இருந்தது, பின்பு புகையிலையின் வடிவமாக, அடுத்து மனிதர்களுக்கு எத்தனை வகையான பெயர்களை, எத்தனை வகையான பொருட்களை இந்த புகையிலையின் மூலமாக செய்து கொடுக்கிறார்கள், மாற்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முன்பு கூறியது போன்று இதிலே எது பயங்கரமான ஆபத்தோ, அபீனாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், இன்னும் இது போன்ற பயங்கரமான கொடிய நோய்கள், இதைத்தான் அவர்கள் பெரும் நோய்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சிகரெட்டை பொறுத்தவரை பெரும்பாலான மக்கள் இதற்கு அடிமையாகிவிட்ட காரணத்தால் இதை நியாயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள், இதற்கு ஒரு வரையறையை கொடுத்து இதை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் முஸ்லிமை பொறுத்தவரை அப்படியல்ல. ஏன் தெரியுமா? முஸ்லிம் மறுமையை நம்பியவன், முஸ்லிம் அல்லாஹுவை நம்பியவன், இவன் தனது நஃப்ஸை காலிலே போட்டு மிதிப்பதற்கு பழக்கப்பட்டவன். ஒரு முஸ்லிமால் இதை விடு, அல்லாஹ் தடுத்து விட்டான் என்றால் அவனால் அதை விட்டுவிட முடியும். காஃபிரால் அப்படி முடியாது. ஏன்? அவன் நஃப்ஸுக்கு அடிமையானவன், ஷைத்தானுக்கு அடிமையானவன், இபிலீசுக்கு அடிமையானவன், அவனுடைய மன இச்சைகளுக்கு அடிமையானவன். அல்லாஹுவையும் மறுமையும் நம்பிய மூமின் அப்படியல்ல, அவன் அல்லாஹுவின் அடிமையாக இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த புகையிலை பழக்கமுள்ளவர்களிடத்திலே கேட்கிறோம், ஏன் ரமதான் மாதங்களிலே நீங்கள் 12 மணி நேரங்கள், 10 மணி நேரங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் தூரமாக இருப்பதில்லையா? அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடிதானே, மறுமையின் வெற்றியை நாடிதானே அதை நீங்கள் விட்டீர்கள். அப்படி என்றால் ஏன் அந்த மறுமையின் வெற்றியை நாடி, அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி வாழ்க்கையெல்லாம் அதை விட்டுவிடுவேன் என்று உறுதி உங்களால் கொள்ள முடியாது? முடியும். ஷைத்தான் தடுக்கிறான், இப்லீஸ் தடுக்கிறான். இது ஹராம், அல்லாஹ்வுடைய கோபத்தை கொடுக்கக்கூடியது என்பதை அறியாத காரணம், ஒன்று அறியாமையாக இருக்கலாம், அல்லது முட்டாள்தனமாக மற்றவர்களை பின்பற்றுகின்ற பழக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு கற்பனை, இதை குடித்தால் ஓய்வு கிடைப்பதை போன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், மனதிலே நிம்மதியை பாருங்கள். 2 ரகாத் உழு செய்து விட்டு தொழுங்கள், அதிலே உடல் ஆரோக்கியத்தை, மனதிற்கு நிம்மதியை, சுகத்தை பாருங்கள். குர்ஆனை ஓதுங்கள், அதிலே நிம்மதி இருக்கிறது, அதிலே சந்தோஷம் இருக்கிறது, மன கவலைகளை போக்கக்கூடிய அரு மருந்து இருக்கிறது, உள்ளத்தின் நோய்களை போக்கக்கூடிய மருந்து இருக்கிறது, உடல் சோர்வை போக்கக்கூடிய மருந்து இருக்கிறது. குர்ஆன் ஓதக்கூடியவர் களைப்பார் என்பது கிடையாது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களையும் பார்க்கிறோம், இரவெல்லாம் குர்ஆன் ஓதியவர்கள், நின்ற நிலையிலே குர்ஆன் ஓதியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரக்அத்திலே சூரத்துல் ஆராஃப் வரை ஓதினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் ஒரு ரகஅத்திலே 10 ஜுஸுவுகள் 20 ஜுஸுவுகள் ஓதினார்கள். இன்று ஏன் நம்மால் முடியவில்லை? காரணம், நம்முடைய மக்கள் ஹராமிலே சுகம் கண்டு விட்டார்கள், பாவத்திலே சுகம் கொண்டு விட்டார்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலே சுகம் கண்டு விட்டார்கள். எனவே இபாதத்திலே உள்ள சுகத்தை, இபாதத்திலே உள்ள இன்பத்தை அல்லாஹ் அவர்களிடமிருந்து எடுத்து விட்டான். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு இருவரும் வெளியிலே செல்கிறார்கள். கலீஃபாவாக இருக்கும்போது, உமர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கும்போது, அங்கே ஒரு வியாபார கூட்டம் வந்து தங்களுடைய கூடாரங்களை போட்டு விலக்கரித்து உள்ளே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபா சொல்லுகின்றார்கள், அப்துல் ரஹ்மானே, எங்கோ வெளியிருந்து முஸ்லிம்களுடைய வியாபாரிகள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் கூடாரமிட்டு இங்கே தங்குகிறார்கள், நாம் இவர்களை இன்று இரவு பாதுகாப்போமே, இன்று இரவு இவர்களுடைய பொருள்களை நாம் பாதுகாப்போமே. யார் பேசிக்கொள்கிறார்? யார்? கலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. அவரோடு யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப். முஸ்லிம்களிலேயே அவரை விட செல்வந்தர் வேறு யாரும் இல்லை. அந்த ரெண்டு சஹாபிகளும் முஸ்லிம்களுக்கு பணிவிடை செய்வதை பாருங்கள், எப்படி பணிவிடை செய்தார்கள். ரெண்டு பேரும் உட்கார்ந்து இராக்கதை பேசிக் கொண்டிருந்தார்களா, அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்களா, தமாஷ் செய்து கொண்டிருந்தார்களா, அல்லது தாயம் விளையாண்டு கொண்டிருந்தார்களா, என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மஆதல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்துல் ரஹ்மான் இடத்திலே உமர் சொல்கிறார், உமர் இடத்திலே அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், எழுந்திருங்கள், நாம் இருவரும் தொழ ஆரம்பித்து விடுவோம் என்று. எழுந்திருங்கள், நாம் இருவரும் தொழ ஆரம்பித்து விடுவோம். தொழுகையிலே இவர் குர்ஆனை ஓதுகிறார், அவர் குர்ஆனை ஓதுகிறார், இவர் ஓத அவர் கேட்கிறார். இப்படியே சுபுஹுக்கு அதானுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது, வெளிச்சம் வந்து விடுகிறது. அவர்களை பாதுகாப்பிலே விட்டுவிட்டு மஸ்ஜித் நபவியை நோக்கி உமரும் அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹுமா வருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் இவர்கள்? இபாதத்திலே இன்பத்தை அடைந்தார்கள், ஹராமை விட்டு வாழ்க்கையை பாதுகாத்தார்கள், எனவே இபாதத்திலே அல்லாஹ் சுகத்தை கொடுத்தான் என்று பார்க்கலாம். சிலர் ஒரு இரவெல்லாம், முழு இரவெல்லாம் டிவி பார்ப்பதிலே, சினிமாக்கள் பார்ப்பதிலே, அல்லது கதை புத்தகங்கள் படிப்பதிலே கழித்ததை நீங்கள் பார்த்திருக்கவில்லை. காரணம் என்ன? அவர்கள் அதிலே சுகத்தை தேடினார்கள். இப்லீஸ் அதிலே சுகம் இருப்பதை போன்று அவர்களுக்கு காட்டினான். பின்பு மிஞ்சியது என்ன? மனதிலே இருட்டு, முகத்திலே இருட்டு, உள்ளத்திலே கவலை, மனதிலே கவலை, கேவலம், ஒரு விதமான மன நெருக்கடி. என்ன நாவலை, என்ன கதையை, என்ன சீரியலை, என்ன சினிமாக்களை பார்க்கிறார்களோ அதில் உள்ள ஒட்டுமொத்த அசுத்தங்களும், ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய கோபத்தை உருவாக்கக்கூடிய காரியங்களும் இவனுடைய உள்ளத்தை கெடுக்கக்கூடியதாக, நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடியதாக இப்லீஸினுடைய வலைக்குள்ளே சிக்க வைத்து விடுகிறது. எந்த ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே ருசியை தேடுவானோ, ஓதிக்கொண்டே இருப்பான், ஓதிக்கொண்டே இருப்பான். எப்போது ரசூலுல்லாஹ்வுடைய சொல் ஞாபகத்திற்கு வருமோ, உன்னுடைய உடலுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, உன்னுடைய கண்ணுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, ஓய்வுனு எடுத்துக்கொள் என்று, அப்போது அது அடியான் ஓய்வெடுத்துக் கொள்வான். ஒரு முஸ்லீம் ஓய்வெடுப்பது எதற்காக? திரும்ப எழுந்து இபாதத்து செய்வதற்காக. இரவிலே ஒரு முஸ்லீம் இஷாவுக்கு பின்னால் தூங்குகிறான், ஏன் தெரியும்? தஹஜ்ஜத்து தொழுகைக்கு எழுந்திருப்பதற்காக. தஹஜ்ஜத்து தொழுகைக்கு பிறகு சற்று ஓய்வெடுக்கிறான், ஏன் தெரியுமா? சுபுஹுக்கு எழுந்து செல்வதற்காக. இப்படி ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இபாதத்திலிருந்து இன்னொரு இபாதத்தின் பக்கம் மாறியதாகத்தான் இருக்குமே தவிர, ஆடம்பரங்களிலே, வீண் விளையாட்டுகளிலே, வீண் கேளிக்கைகளிலே இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எது போதை தருமோ அதை அனைத்தையும் நான் தடை செய்து விடுகிறேன், எது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை குறைக்குமோ அதை அனைத்தையும் நான் தடை செய்கிறேன். மேலும் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார்கள், லா தரர வலா திரார், நீங்கள் பிறருக்கும் தொந்தரவு தரக்கூடாது, பிறரும் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது. எந்த ஒரு அறிவாளியாவது சொல்ல முடியுமா, எனக்கு பக்கத்திலே ஒருவர் சிகரெட் குடிப்பதால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று? ஒரு அறையிலே இருவர் இருக்கும் பொழுது, அல்லது ஒரு பஸ்ஸிலே, அல்லது ஒரு ரயிலிலே ஒருவர் பக்கத்திலே சிகரெட் குடிக்கும் போது அந்த இடத்திலே ஒரு நல்ல மனிதர் இருக்க முடியுமா? அவருக்கு எவ்வளவு மூச்சு திணறல் ஏற்படுகிறது, எவ்வளவு சிரமம் ஏற்படுகிறது. அதிலே பழக்கப்பட்டவன் ஒருவன் கேடுகட்டு போனானே, அவனை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, முகீரத் இப்னு ஷுஐபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் உகூகல் உம்மஹாதி வஅதல் பனாதி வமன்அன் வஹாத், அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்கி விட்டான் உங்கள் தாய்மார்களுக்கு மாறு செய்வதை, பெண் பிள்ளைகளை கொல்வதை, தேவையில்லாமல் ஒரு பொருளை தடுப்பதை, அல்லது தேவையில்லாமல் ஒரு பொருளை கொடுப்பதை. கொடுத்தால் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும், தடுத்தால் அல்லாஹ்வுக்காக தடுக்க வேண்டும். அப்படி என்றால் தன் விருப்பத்திற்கு ஏற்ப கொடுப்பது, தன் விருப்பத்திற்கு ஏற்ப தடுப்பது, இதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். வ கரிஹலக்கும் சலாசன், உங்களுக்கு மூன்றை அல்லாஹ் வெறுத்து விட்டான். கீல வகால், ஆதாரம் இல்லாமல் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவரை பத்தி, இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அவரை பத்தி என்று மக்களுக்கு மத்தியிலே கோல் தீயை மூட்டுவது, ஒருவரை பற்றி பேசுவது ஆதாரம் இல்லாமல். உனக்கு தெரியுமா, அங்க மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவரை பத்தி, என்பதாக மக்களின் கண்ணியங்களை சிதைக்கும்படியாக மக்களின் மானங்களை விலை பேசும் விதமாக மக்களை பற்றி பேசுவது. நீங்க பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கல, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி, சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி, அங்க சொல்றாங்க இப்படி. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை அல்லாஹ் வெறுக்கிறான். தேவையில்லாமல் வீணாக கேள்விகள் கேட்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறான். பொருளை வீணடிப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். சொல்ல முடியுமா? சிகரெட்டுக்காக செலவு செய்யப்படுகிற இந்த செலவுகள் நன்மையிலே செலவு செய்யப்படுகிற செலவுகள் என்று, பிரயோஜனமான செலவு என்று, நாட்டுக்கு, வீட்டுக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு இது பலன் தரக்கூடியது என்று சொல்ல முடியுமா? வயுதாஅத்தல் மால், பொருளை வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் வெறுக்கிறான். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, மிக அச்சுறுத்தக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இமாம் அஹ்மத் இமாம் திருமதி பதிவு செய்கிறார்கள், இன்ன அவ்வல மா யுன்தினு மினல் இன்சான், இன்ன அவ்வல மா யுன்தினு மினல் இன்சான் பத்தனுஹு. நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே நிற்கும் போது, நிற்க வேண்டிய நிலைமை வருமா வராதா? நமக்கு முன்னால் சென்றவர்கள் எல்லாம் கபரிலே அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்று பூமிக்கு மேல் அதை எதிர்பார்க்கிறோம். அதே நிலைமைக்கு நாமும் ஆகுவோமாக மாட்டோமோ? சென்ற ஜுமாவிலே இருந்தவர்கள் இந்த ஜுமாவிலே இல்லை, சென்ற வாரம் இருந்தவர்கள் இந்த வாரம் இல்லை, சென்ற ஆண்டு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்ஷர் மைதானத்திலே நீங்கள் நிற்கும் போது, மஹ்ஷர் மைதானத்திலே நீங்கள் நிற்கும் போது, முதன் முதலாக மனிதனுடைய உடலிலிருந்து வீசுகிற மிக மோசமான துருநாற்றம். துருநாற்றம் என்றால் ஜக்கூமை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? குர்ஆனிலே ஹிஸ்லீனை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மிக துருணம், பயங்கரமான துருணாற்றம், நரகவாதிகள் எல்லாம் விரண்டோடும்படியான துருநாற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துருநாற்றம் எங்கிருந்து வரும் தெரியுமா? மனிதனுடைய வயிற்றிலிருந்து வரும். எந்த மனிதன்? அவன் ஹராமை சாப்பிட்டவன். எந்த மனிதன்? யார் ஹராமை சாப்பிட்டானோ அவனுடைய வயிற்றிலிருந்து நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பயங்கரமான துருநாற்றம் அடிக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சிகரெட் மனிதனுடைய இரத்த நாளங்கள், உடல், சதை, இரத்தம், உறுப்பு என்ற அனைத்திலும் பரவி இருக்கிறது. இந்த நிலையில் நாளை மஹ்ஷரிலே இவன் எழுப்பப்பட்டால் எப்படிப்பட்ட கேவலமான நிலைமைக்கு ஆளாகுவான்? அல்லாஹுவின் சன்னிதானத்தில், அல்லாஹுவின் சமூகத்தில் கேவலமல்ல, அல்லாஹுவின் முன்னால் நிற்கும் பொழுது சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் யார் தெரியுமா? சலாமுன அலைக்கும் திபுதும் ஃபத்குலுஹா. மலக்குகள் சொல்வார்கள், நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் சுத்தமானவர்கள், நீங்கள் ஒழுக்கமானவர்கள், வாருங்கள் சுத்தமான இடத்திற்கு, சொர்க்கத்திற்கு என்று அழைப்பார்கள். எங்கே? இங்கு சிகரெட்டு குடித்ததால், மது குடித்ததால், ஹராமை சாப்பிட்டதால், வட்டி வாங்கியதால், லஞ்சம் சாப்பிட்டதால், மோசடி செய்து சம்பாதித்ததால், இந்த உடலே துருநாற்றத்தால் வீசிக்கொண்டிருக்கும் போது இவர்கள் சொர்க்கத்திற்கா அழைக்கப்படுவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனவே யார் ஹலாலானதை, சுத்தமானதை மட்டுமே சாப்பிட முடியுமோ அதையே அவர் செய்யட்டும், ஹராம் வேண்டியதில்லை. ஒரு முறை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அடிமை கொண்டு வந்த ஒரு பாலை குடித்து விடுகிறார்கள். பிறகு எப்போதும் கேட்டுவிட்டு குடிப்பார்கள். அந்த நாளிலே பசியின் கொடுமையால் கேட்காமல் குடித்து விட்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அடிமையை கூப்பிட்டு கேட்கிறார்கள், அந்த பால் எங்கிருந்து வந்தது என்பதாக. அவர் சொல்கிறார், முந்தைய காலத்திலே நான் குறிபார்க்கும் பழக்கம் உள்ளவனாக இருந்தேன். ஒரு நாள் ஒருவருக்கு நான் குறிபார்த்தேன், அவர்கள் எனக்கு அதற்குரிய கூலியை கொடுக்கவில்லை, இப்போது கொடுத்தார்கள், வாங்கி வந்தேன் என்பதாக. அதை பாலாக கொடுத்தார்கள், வாங்கி வந்தேன் என்பதாக. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாயிலே விரலை விட்டு அந்த பாலை வெளியே எடுப்பதற்காக வாந்தி எடுத்தார்கள். சொன்னார்கள், எந்த சதை ஹராமானது ஒரு பொருளினால் வளர்ந்ததோ அது நரகத்திற்கு தான் தகுதியானது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்கிறார்கள், முஸ்லிமுடைய பதிவு ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யுபஅசு குல்லு அபதின் அலா மா மாத அலைஹி, மனிதன் எந்த நிலையிலே மரணிக்கிறானோ அந்த நிலையிலே எழுப்பப்படுவான். இந்த நிலையிலே, இந்த துன்யாவிலே மரணிக்கிறானோ அந்த நிலையிலே எழுப்பப்படுவான். சிந்தித்து பாருங்கள், இதற்கு பிறகு ஒருவர் புகையிலையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, மது அருந்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லது சிகரெட் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லது அந்த பழக்கத்திற்கு அடிமையானவராக இருக்கும் பொழுது அவருடைய மரணம் ஏற்பட்டால், ஹராமிலே அவருடைய மரணம் ஏற்பட்டதா இல்லையா, நாளை மறுமையிலே அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே அல்லாஹ் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவான். எப்படி? எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவான். ஆனால் இல்லல் முஜாஹிரீன், யார் தான் செய்கிற பாவத்தை வெளிப்படையாக செய்கிறானோ, தான் செய்கிற பாவத்தை துணிந்து செய்கிறானோ, மக்களின் கண்களுக்கு முன்னால் செய்கிறானோ, அவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த புகையிலை பழக்கம், இந்த சிகரெட்டு பழக்கம் ஆரம்பத்தில் இவன் மறைத்து மறைத்து செய்வான். தந்தைக்கு தெரியாமல் செய்வான், தாய்க்கு தெரியாமல் செய்வான், மூத்த சகோதரனுக்கு தெரியாமல் செய்வான், சமூகத்தில் உள்ள நல்லவர்களுக்கு தெரியாமல் செய்வான். அடுத்து என்ன ஆகிறது, வளர்ந்து வருகிறான். சமுதாயத்தில் இவனுக்கு என்று ஒரு மதிப்பு, கண்ணியம், ஒரு சூழல் ஏற்படுகிறது, பணம் வருகிறது, ஒரு பதவி வருகிறது, அல்லது ஏதோ ஒரு வகையிலே அவன் செடியாய் கொண்டே வருகிறான். இப்போது என்ன நிலைமைக்கு ஆளாகிறான், இனி என்னை யார் கேட்பது, இனி யார் என்னை தடுப்பது என்பதாக இந்த பழக்கத்தை மக்களுக்கு முன்னால் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். எதை மறைத்து மறைத்து செய்து கொண்டிருந்தானோ, தவறு என்று உணர்த்து செய்து கொண்டிருந்தானோ, அதை இப்போது மக்களுக்கு முன்னால், கண்களுக்கு முன்னால் பகிரங்கப்படுத்தி செய்ய ஆரம்பித்து விடுகிறான். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபா, என்னுடைய உம்மத்து எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறுவார்கள், இல்லல் முஜாஹிரீன், யார் பாவத்தை வெளிப்படையாக பகிரங்கப்படுத்தி துணிவாக செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன் தெரியுமா, இந்த நிலைமைக்கு எப்போது அவர்கள் ஆளாகிறார்கள் தெரியுமா, தாங்கள் செய்கிற ஹராமை ஹலாலாக நினைக்கும் போது. ஆரம்பத்திலே தவறு என்று குடித்தவன், ஆரம்பத்திலே தப்பு என்று மறைத்தவன் இப்படி இப்போது என்ன கேட்கிறான், குர்ஆன் வசனத்தில் எங்க எழுதியிருக்கு சிகரெட்டுங்கிற வார்த்தை, ஹதீஸ்ல எங்க எழுதியிருக்கு சிகரெட்டுங்கிற வார்த்தை, சிகரெட் ஹராம்னு நீங்க ஒரு வாசகத்தை நேரடியாக எடுத்து காட்டிருங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, யார் ஷைத்தான் பேசுகிறான் இவர்களுடைய நாவால், இபிலீஸ் பேசுகிறான். உலகத்தில் உள்ள அத்தனை மார்க்கறிஞர்கள், மருத்துவவாதிகளை விட்டு விடுங்கள், இவர்கள் எதை செய்தாலும் இவர்களுடைய ஆராய்ச்சிக்கு தகுந்து செய்வார்கள். ஆனால் ஒரு முஸ்லீம் அப்படி அல்ல. ஒரு முஸ்லீம் ஒன்றை செய்தால் குர்ஆனிலே இருக்கும், ஹதீஸிலே இருக்கும். குர்ஆனை ஹதீஸை புரிந்த அறிஞர்கள் வழிகாட்டி இருப்பார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், கல்விமான்கள் வழிகாட்டி இருப்பார்கள். ஒன்றை நாம் ஏற்பதற்கும் மறுப்பதற்கும் இதுதான் முஸ்லிம்களுக்கு அளவுகோல். உலகத்தில் உள்ள எல்லா அலிம்களும் ஒருமித்து சொன்ன ஒரே விஷயம், இந்த விஷயத்தில் புகைத்தல், இந்த மது குடித்தல் அல்லது இந்த புகைத்தல், புகையிலை பழக்கம் அனைத்தும் ஹராம் என்பதிலே மாற்று கருத்து, இரண்டாவது கருத்து இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நம் சமுதாய மக்கள் சிந்திக்க வேண்டும், நம் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் சிந்திக்க வேண்டும். மார்க்க அறிஞர்கள் இது மட்டும் சொல்லவில்லை, இந்த புகையிலை பயன்படுத்துவது, இந்த புகையிலை குடிப்பது மட்டுமல்ல, இதை விற்பதும் ஹராம், இதை வாங்குவதும் ஹராம், இதை ஸ்டோர் படுத்துவதற்காக தங்களுடைய குடோன், தங்களுடைய இடங்களை கொடுப்பதும் ஹராம் என்று தெல்ல தெளிவாக ஃபத்வாக்கள் இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வை பயந்து கொள்வோமாக, மறுமையை பயந்து கொள்வோமாக. கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள் சமுதாயத்திற்கும் சமுதாயத்தினுடைய நன்மைக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை விட்டும் உடனடியாக விலகிக் கொள்வோமாக. அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்.